ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா,
பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேய எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும், யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேச்சும் செராகும். பெரேச்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கும் உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமன், சாலமனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் இசேக்கியா, இசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபில், செருபாபிலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையசார், எலையசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே நாம் கூடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து அறிந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வருகையினுடைய அந்த கிறிஸ்மஸ் என்கிற விழாவின் வருகை வெகு சமீபத்தில் நாம் சந்திக்க இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் வருகிறது. ஆண்டவர் வருகிறார், பிறக்கிறார். அவர் எல்லா விதமான சூழல்களிலும் அவர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாகவே இருக்கிறார். ஒரு துன்பமான சூழலில் கூட அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வந்து ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாகவே நாம் வைக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிற அவரை முழுவதுமாய் நாம் ஏற்றுக்கொள்கிற போது பாருங்க, ஒரு கிறிஸ்மஸ் ஒரு சிறிய நிகழ்வு, அது ஒரு விழா என்னுடைய சூழல். இந்த விழாவின் சூழலில் நாம் இந்த கிறிஸ்துவினுடைய வருகையை காத்திருக்கிறோம். அது வருகிற போது நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் மகிழ்ச்சி. இது ஒரு டெம்பரரி என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகிய காலத்தை குறித்த ஒரு மகிழ்ச்சி. எல்லாருக்குமே இந்த திருவிழா காலம் முடிஞ்ச உடனேயும் இந்த கிறிஸ்மஸ் மூடு மாறிடும். அப்புறம் வேறு மூடு ஆரம்பிச்சிடும், தவக்காலத்தினுடைய மூடு ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கிறிஸ்து பிறந்து கொஞ்ச நேரத்திலே தவக்காலம் ஆரம்பிக்குது. இதில் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிறந்த உடனே எப்படி இயேசு போய் பாடுபடுறாரு அப்படின்னு கூட சில நேரத்தில் சில பேர் யோசிப்பாங்க, சில குழந்தைகள் யோசித்து கேட்டிருக்கிறாங்க. இயேசு இப்போ தான் பிறந்தார், உடனே எப்படி போய் அவர் பாடுபட்டார், இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தார், அதுக்கு வளர்கிறதுக்கான டியூரேஷன் இல்லையே அப்படின்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, யோசிக்கிற பிள்ளைகளும் உண்டு. இந்த காலகட்டங்கள் என்பது நம்மளுடைய வழிபாட்டுக்காக அமைக்கப்பட்டிருந்தாலும், இந்த மூடு, அதாவது கிறிஸ்மஸ் மூடு அப்படின்னு சொல்கிறோம், அந்த நம்மளுடைய எண்ணங்கள் அது உடனே வேறு ஒரு நிலையிலே வேறு ஒரு மனநிலையாக மாற்றப்படுகிறார். இது மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த திட்டத்தினுடைய மனநிலை என்பது மாறாத ஒரு விஷயமாக இருக்கிறார். ஆண்டவர் வந்து எதற்காக நம்மை படைத்தார், எதற்காக அவர் நமக்காக கல்வாரி மலையில் ஏறினார், எதற்காக இரத்தம் சிந்தினார், இதெல்லா விஷயத்தினுடைய பாயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்க மையம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும், கிறிஸ்துவினுடைய அந்த மாட்சிக்குரிய அடையாளம். அதை நம்ம பல விதமான இறையியல் பின்னணிகளோடு பேசுகிறோம், ஆண்டவர் இப்படி வந்தார், அதுக்காக வந்தார், இதுக்காக வந்தார். அந்த இறையியலினுடைய உலகம் மிக பரந்துபட்டது. ஆனால் அடிப்படை ஒன்று தான், கடவுளுடைய அந்த திட்டம். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்திற்குள்ளே எல்லாரும் பயணிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். நான் அடிக்கடி நம்ம சொல்வது இதுதான், செடி கொடிகளுக்கெல்லாம் திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பூக்கள் நம்ம முன்னாடி பார்க்குறோமே, செடிகள் பார்க்குறோமே, இந்த காரியங்களுக்கும் ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை இந்த படைப்பு பொருள்கள் எல்லாம் நிறைவேற்றியது. இன்னைக்கு படைப்பு பொருளாய் இருக்கிற நாம, படைப்புகளுள் ஒரு சிறந்த படைப்பாய் இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து நம்மையே நாம் உருமாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் ஒரு மூதாதையருடைய பட்டியலை நம்ம பார்க்குறோம். இந்த மூதாதையருடைய பட்டியலை நம்ம பார்க்குற போது பலருக்கு ஒரு சில நேரத்தில் எரிச்சல் வரும், அந்த பகுதியை வாசிக்க மாட்டோம், இது வருகிற போது அதை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம், ஏன்னா இதை பற்றி நமக்கு ஒரு பெரிய கவலை இல்லை. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர் யூதா, சகோதரி யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேசு, செராகு, பாருங்கள் எல்லாம் பெயர்களாக வரும். இது பல நேரம் நமக்கு புரியாத ஒரு புதிராக மாறிப்போகிறார். இந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனை பொருள் இதுதான். இந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை, இந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சம்பவம், இந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கை வாழ்க்கை முறை. இப்போ இந்த பெயர்கள் எல்லாம் தலைமுறையை ஒரு அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள். இந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கதாபாத்திரத்தினுடைய ஒரு சூழல், ஒரு கதையினுடைய ஒரு சூழல். அதுக்குள்ளே நாம் பார்க்க விளைய வேண்டிய ஒரு காரியம் கடவுளுடைய திட்டம். நர்மையான நேரத்தில் நாம் பல நேரம் இதை இந்த பெயர்களை பார்த்து ஏமாந்து போய்விடக்கூடாது. இதற்குள்ளே கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு யாரையெல்லாம் கடவுள் பயன்படுத்த வேண்டுமோ அவர்களையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதனுடைய உறுதி இந்த வாசகத்திலே நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. இந்த வாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் பெண்களுடைய பெயர்களும் உண்டு. இது வந்து மத்தேயு வந்து இந்த நற்செய்தி எழுதுகிறார். இந்த பகுதியை வந்து மத்தேயு நற்செய்தியில் தான் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு ஒவ்வொரு நற்செய்தியாளரும் தங்களுடைய நற்செய்தியை ஏதோ ஒரு குழுவினருக்கு எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு மக்களுக்கு எழுதுகிறாங்க. அப்போ அந்த மக்களுடைய மனநிலையை அவர்கள் அறிந்தவர்களாக அதை எழுதுகிறாங்க. இப்போ பவுலடியார் கடிதங்கள் எழுதுனதெல்லாம் வந்து புற இனத்தாருக்கு எழுதுகிறார். அங்கே போய் அவர் என்ன செய்கிறதில்ல, ஒரு சில யூதர்களுடைய அடையாளங்களை வச்சு அவர் பேசினார்னா அவங்களுக்கு புரியாது. அதனால் அவர் புறையினத்தாருடைய மொழியிலேயே பல காரியத்தை அவர்களுக்கு விளக்குகிறார், அதை குறித்து அவர் பேசுகிறார். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்க்குறாருன்னா யூதர்களுக்கு தான் அதை எழுதுகிறார். அவர் ஒரு யூதராக என்ன செய்கிறார், அந்த யூத மக்களை சந்திப்பதற்காக தன்னுடைய கடிதத்தை அனுப்புகிறார், தன்னுடைய நற்செய்தியை அனுப்புகிறார். அப்போ இந்த நற்செய்தியின் ஒளியில் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான அடையாளங்களை உள்ள வைக்கிறார். அதில் ஒரு அடையாளம்தான் இந்த மூதாதையர் பட்டியல். நம்முடைய இதிலெல்லாம் பார்ப்போம், பவுலடியார் வந்து சாடுவார் எது எதெல்லாம் பாவம் அப்படின்னு விவாதம் பண்ணுறது. மூதாதையர் பட்டியல் பற்றிய விவாதம் அப்படின்னு ஒரு இடத்துல வரும், மூதாதையர் பட்டியலை பற்றி யார் ஓ மூதாதையர் பெருசா, ஏன் மூதாதையர் பெருசா. இது யூதர்களுடைய மனநிலையினுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. அழுத்தம், ப்ரெஷர் இன்சைடு தேர் செல்ஃப். அவர்களுக்குள்ளே யார் உயர்ந்தவன்? இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஜாதிய ஒரு பெயர்கள் நமக்கு உண்டு. இப்போ ஜாதியத்தினுடைய ஒரு அடையாளத்தை நம்ம பூமியில், நம்மளுடைய தமிழகத்தில், நம்மளுடைய இந்தியாவிலெல்லாம் பார்க்குறோம். இந்த ஜாதியத்தினுடைய அழுத்தம், ஒரு உதாரணத்துக்கு தான் இதை நான் வைக்கிறேன். பாருங்கள், இந்த ஜாதியத்தினுடைய அழுத்தம், நீங்கள் எந்த ஜாதி, நீங்கள் எந்த ஜாதி. அப்போது ஒரு சாதிய குழுமங்களாக இந்த சமூகம் மாற்றப்பட்ட பிறகு அது வெகுவாக பிடித்திருந்ததுனாலே அது என்ன ஆயிடுது, அந்தந்த சாதியினர் தங்களுடைய இனமாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. அது நாளடைவில் ஒரு அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடாக மாறியது. அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடாக மாறிய பொழுது அதில் ஒருவர் உயர்ந்தவராக, ஒருவர் தாழ்ந்தவராக, அப்படியாக ஒரு சூழல் அமைந்து ஒரு சமூகத்தினுடைய சூழலே ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்ட, ஒரு இருளடைந்த சூழலாக மாறியது பின்னாடி வந்த ஒரு நிலை. ஆகவே இந்த அடிப்படையில் அது உருவான பொழுது இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரே இனமாக வாழ்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த ஆரம்பத்தினுடைய சில சுவடுகள், ஒரு இனமாய் வாழ்வது என்பது மனிதனுடைய ஒரு அடிப்படை கூறாக இருந்தது. அந்த கூறுபாட்டுக்குள்ளே ஒரு விஷம் ஒன்று நுழைந்தது. அதுதான் சாதிய அந்த அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த குழுக்களை போல தான் அப்போது பலவிதமான குழுக்கள் என்ன செய்தாங்க, அந்த இனத்தின் பெயரால், இது இந்த இனம், இது இந்த இனம், இந்த இனம் என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய இனத்தை பெருமையாக, தங்களுடைய அந்த வருகை, யாருடைய தலையிலிருந்து நம்ம வரோம், யாருடைய பின் தலைமுறையிலிருந்து இந்த குடும்பம் வந்து கொண்டு இருக்கிறது. சில ஊர்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, சாதியம் ஒரே சாதியாக இருந்தா இருக்கும் அந்த ஊரில், வேறு ஜாதியினர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரே இனத்தை சார்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா பெயர்கள் வைத்து கொள்வாங்க. அவங்க ஊரில் வந்து இன்னார் இந்த பெயரை சொன்னீங்கன்னா அந்த வீட்டுக்காரவங்களும் உங்களுக்கு தெரியும், அவங்க தலைமுறை என்னங்கிறது தெரியும், இன்னார் வீட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும். அப்போது இது வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாய் மாறியது. இப்போ சாதியத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வருகிற போது அந்த அடையாளம் இல்லை, சரி வேறு அடையாளம், எல்லாம் ஒரே இனமாக தான் இருக்கிறோம், ஆனால் வேறு சில அடையாளங்கள் அதுக்குள்ளே வந்து உட்கார்ந்திக்குது. அப்போது இந்த தலைமுறையினுடைய அடையாளம் என்பது ரொம்ப முக்கியமாக யூத சமூகத்திலே கருதப்பட்டது. அதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்போது இன்றைக்கு எப்படி ஒரு சமூகம் வந்து ஒரு அடையாளத்தை வைத்து ஒரு இனத்தை கணிப்பீடு செய்கிறதோ, அதே போல் மத்தேயு காலத்திலே கூட அந்த தலைமுறை பட்டியல் என்பது ரொம்ப முக்கியமானது. இவர் யாருடைய தலைமுறையில் வராரு, இதை பார்த்து தான் அவங்க என்ன செய்தாங்க, ஒருவரை ஏற்றுக்கொள்வது, ஒருவருக்கு உயர்ந்த மதிப்பளிப்பது, அல்லது ஒருத்தரை உதாசீனப்படுத்துவது, அப்படியெல்லாம் அவங்களும் அந்த மனநிலையினுடைய அழுத்தத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் மத்தேயு என்ன செய்கிறாரு, இந்த இயேசு யார் என்பதை உறுதி செய்கிறார். அதுக்கு தான் இந்த மூதாதையர் பட்டியலை வைக்கிறார். அந்த மூதாதையர் பட்டியலை எங்கேருந்து கொண்டு வர்றாருன்னா, ஆபிரகாமினுடைய அந்த ஆரம்ப தளத்திலிருந்து எடுத்துட்டு வந்து அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த இனத்தினுடைய ஒரு அடையாளமாக, ஆபிரகாமின் மகனும், அதான் அப்படி எழுதுறாரு, தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான. பாருங்க, இதில் கூட அவருக்கு ஒரு ப்ரையாரிட்டியை வைக்கிறார். தாவீது தான் அவர் முன்னாடி வைக்கிறார், ஆபிரகாமை பின்னாடி வச்சிட்டார். ஆபிரகாமினுடைய அப்படின்னு சொல்கிறத விட தாவீதினுடைய அரியணையை அந்த பிள்ளைகள், இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் என்ன செய்தாங்க, உயர்வாக பார்த்தாங்க. அவர்களுக்கு உயர்வாக பில்லர்ஸ், அதாவது தூண்கள் போன்று இருந்த விசுவாச அடையாளங்கள் ஒரு சில இருந்தது. அவர்களுடைய ஆலயம், அந்த எருசலேம் ஆலயம் ஒரு பில்லர்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கையினுடைய ஒரு தூண் அது. அதே போல் அந்த மண், அவர்களுடைய இஸ்ரேல் தேசத்தினுடைய மண் ஒரு அடையாளமாக இருந்தது. அவர்களுடைய அந்த தாவீதினுடைய அரியணை என்பது ஒரு அடையாளமாக இருந்தது. அப்போ அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்த தாவீதினுடைய அரியணையை தூக்கி முன்னாடி வைக்கிறார். தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். இப்படி அவர் என்ன செய்கிறார், அந்த யூத மக்கள் இந்த இயேசுவை அவர்கள் ஒரு உயர்ந்த அடையாளமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த தலைமுறை பட்டியலை எழுதி நமக்கு இந்த இடத்துல கொடுக்கிறார். இப்போ வாசிக்கிற நமக்கு ஒருவேளை இதனுடைய அழுத்தம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் மத்தேயு எழுதிய நற்செய்தியை வாசித்த யூதர்கள் இதோ இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இது மிகப்பெரிய அழுத்தமான அடையாளமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே தான் இந்த யூதர்கள் எப்போதும் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து மையப்படுத்த மாட்டாங்க, பெண்களை வந்து உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ரொம்ப தேவையின் நிமித்தமாகத்தான் மத்தேயு என்ன செய்வார், அவருடைய எழுத்துக்களில் பெண்களுடைய பெயர்களை வந்து குறிப்பிடுவார். அவரே இந்த மூதாதையர் பட்டியலில் அவர் பாருங்க, பெண்களுடைய பெயர்களை எல்லாம் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். இயேசுவின் தாய் உட்பட தாமார், ராகாபு, ரூத்து, பத்சேபா, அந்த ஐந்து பெண்களுடைய பெயர்கள், மரியாள், தாமார், ராகாபு, ரூத்து, பத்சேபா ஆகிய ஐந்து பெண்களுடைய பெயர்களை வைத்திருக்கிறார். அப்போ இந்த பெண்களுடைய அந்த நிலைப்பா அந்த வாழ்க்கை முறையை நம்ம பின்னாடி போய் பார்க்கணும். அவங்களுடைய அப்போ அந்த பின்னாடி பார்க்குற போது அவர்கள் கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தமான பங்கெடுப்பை வைத்தவர்கள். இந்த மற்ற மனிதர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அந்த திட்டத்தை குறித்த ஒரு சூழல், அதெல்லாம் பார்க்குற போது இவர்கள் எல்லோருமே தங்களை அந்த திட்டத்திற்குள்ளே இணைத்து கொண்டவர்கள். விரும்பியோ விரும்பாமலோ கடவுளுடைய திட்டத்துக்குள்ளே இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, புரண்டு அடித்து வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த அடையாள பெயர்கள் வந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இதில் சில பல நல்லவர்கள் உண்டு, பல தீயவர்களும் உண்டு. கடவுளுக்கு எதிராக நின்றவர்களும் இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்களும் அந்த மூதாதையர் பட்டியலினுடைய ஒரு அங்கமாக மாறியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் கடவுள் தனக்கு விரும்பியவரை, தனக்கு யார் இந்த மனுஷன் இந்த செய்வான்னு நினைக்கிறாரோ, அதாவது ஈவன் ஃப்ரம் த ஒஸ்ட் பீப்புள் யூ கேன் கெட் சம்திங் குட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்ட மனுஷன்டேந்து கூட ஒரு நல்ல விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். கடவுள் அப்படித்தான் இந்த தலைமுறை பட்டியலை கொடுத்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எல்லா நல்லவர்களை வைத்தே கடவுள் வந்து தன் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கல. முடியாதவர்கள், இயலாதவர்கள், பாவிகள், தோற்று போனவர்கள், கடவுளுக்கு எதிராக நின்றவர்கள், கடவுள் காரியத்தை உதாசீனப்படுத்தினவர்கள், இச்சைக்குரிய பாத்திரங்களாக மாறிப்போனவர்கள், இப்படி எல்லாரையும் வைத்து தான் கடவுள் என்ன செய்கிறாரு, அவருடைய விண்ணரசு என்கிற அந்த ஒரு அபிஷேகமான காரியத்தை கட்டி எழுப்ப முயற்சி செய்திருக்கிறார். தான் படைத்த படைப்பை அவர் என்ன செய்யலை, எல்லாத்தையும் 100% நிறைவாக வச்சுக்கிட்டு அவர் வேலை செய்யலை. உடைந்த பாத்திரம்னு பாட்டெல்லாம் பாடுறோம், உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும். பாருங்க, இன்னைக்கு அங்கே உடைந்த பாத்திரமாக வச்சுருந்தவங்களெல்லாம் பயன்படுத்தினாரு, இன்னைக்கு இங்கேயும் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நாம் அதை தான் நமக்கு சொல்லிக்கொள்ளணும். நான் என்ன, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஐயோ நான் ஒரு ஒன்றுமில்லாதது ஆள், நம்மளை வச்சு கடவுள் என்ன செய்ய போகிறாரு, அதனால் நான் என்ன செய்வேன், கடவுளை பற்றி யோசிக்க மாட்டேன்னு நீ போயிடக்கூடாது. ஒன்றுமில்லாதவனை கூட கடவுளால் பயன்படுத்த முடியும். அப்போ கடவுளுடைய காரியத்தில் நம்ம வந்து நிற்கணும். ஏதாவது ஒன்று நம்ம செய்யலாம், ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நீ ஒதுங்கி போயிடக்கூடாது, கடவுளுடைய திட்டத்தை விட்டு வெளியே நின்றுடக்கூடாது. நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் கடவுளுடைய திட்டத்திற்கு உள்ளே நில்லு அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் நாம் மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு மனிதர்களை நினைக்கிறோம். இல்லை, கடவுள் என்ன சொல்கிறார் உன்னை பற்றி, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, பைபிள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அவங்க கோயிலுக்கு வந்து பைபிள் எல்லாம் வரும்பொழுது பைபிள் எல்லாம் சத்தமாக வாசிக்க மாட்டாங்க, அவங்க சத்தமாக கூட பாட்டு பாட மாட்டாங்க, அவங்க எந்த முன்னெடுப்புக்கும் வரமாட்டாங்க. ஒரு சில நபர்கிட்ட நான் பேசும்போது, ஏன் நீங்கள் முன்னாடி வந்தால் என்ன அப்படின்னு கேட்டேன். இப்படி கேட்பது வழக்கம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்களாம் வந்தால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஃபாதர், நாங்கள் வந்தோம்னாக்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பைபிள் கொண்டு வந்தால் எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேறையாக இருக்குது, வீட்டில் சண்டை பார்க்குறவங்க இங்கே பாரு, இது வீட்டிலலாம் இப்படி பேசிட்டு வந்து இங்கே வந்து இப்படி பண்ணுது, பைபிள் வாசிக்குது, கோயிலில் வந்து பெருசாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பாருங்க. அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, இவன் என்ன சொல்லிவிடுவான், அவன் என்ன சொல்லிவிடுவான், இதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. நம்மளுடைய இலக்கு என்பது அங்கே இருக்குது. ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள். இயேசுசாமி உயர்த்தப்பட்டார்னு சொன்னால் அவர் நல்லவராய் உயர்த்தப்பட்டார், இல்லை பாவியாக தன்னை மாற்றிக்கொண்ட நிலையிலே உயர்த்தினாங்க, தன்னை முழுவதுமாய் பாவியாக்கி உயர்த்தினார். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, பாவ நிலையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதனால தான் எந்த பாவப்பட்ட பிள்ளையும் அவர் அடித்து விரட்டினார், இழிவுபடுத்தினார் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இல்லையே. தன் பாவநிலையை ஏற்று ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்த பிள்ளைகளையெல்லாம் தன்னுடைய அன்பின்பால் அரவணைத்து கொண்டவர் ஆண்டவர் அல்லவா. அதனால தான் இந்த மீட்பு திட்டத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தலைமுறைகள் நமக்கு ஒரு சான்று, தலைமுறையிலே இடம்பெற்றிருக்கிற பெயர்கள் நமக்கெல்லாம் ஒரு சான்று, ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிற. நீயும் இப்பேற்பட்ட ஒரு பாவ நிலையில் இருக்கிறியா? டோன்ட் வரி, ஆண்டவர் உன்னுடைய கசப்பை அவரால் நல்ல ஒரு அபிஷேகமாய் மாற்ற முடியும். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய பாவத்தை நினைத்து 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 நம்ம என்ன செய்யக்கூடாது, கடவுளுக்கு நான் ஒரு பயன்படாத ஒரு பாத்திரமாய் கிடக்கிறேனேன்னு சொல்லி நாமளாக ஓடிப்போய் வெளியில் விழுந்துடக்கூடாது. நாம் எவ்வளவுதான் பயன்படாத பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிற போது அவர் நம்மை ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். உதாரணத்துக்கு பைபிளில் நிறைய, இந்த வாசகத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு தாவீதை பற்றி நமக்கு தெரியும். தாவீது யார்? ஆபிரகாம் யார்? ஆபிரகாம் வந்து பிள்ளை இல்லைன்னு பேர்வா போன ஒரு மனுஷன். வயசான காலம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை. ஒரு குழந்தைக்கு ஒரு பாக்கியம் இல்லாத நிலை, வெறுமையினுடைய உச்சக்கட்டம் அதுதான். அடுத்த வீட்டு ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து தனக்கு பிள்ளை பெற வேண்டிய ஒரு அவலமான நிலை. இது எல்லாருக்கும், இது இந்த காலத்திலேயே நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? தாவீது ஒரு எவ்வளோ பெரிய அரசன், எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு வைத்திருக்கிற மனுஷன், ஆனால் அவன் உடலளவில் பலவீனவனாக இருந்தான். பாருங்களேன், பலவீனப்பட்ட மனுஷன். தனக்குன்னு நினைச்சா அவன் இப்போ எத்தனையோ பெண்களை வைத்திருக்க முடியும், வைத்திருக்கிறான். அரசர்கள் இப்படி தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் கண் பார்வையில் படார்னு சாஞ்சி கீழே விழுகிறார். ஒரு பெண்ணை பார்த்தேன்னா அந்த மனுஷனுடைய பலவீனம் எவ்வளவு ஆழமாக இருந்தது பாருங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட உடைந்த பாத்திரமாக இருந்தவங்க, அவங்க எவ்வளவுதான் பலவீனப்பட்டு கிடந்தாலும் ஆண்டவரை விட்டு வெளியில் போகல பார்த்தீங்களா? தாவீது என்ன பண்ணார்? மீண்டும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட ஒடியாந்து ஒடியாந்து விழுந்துக்கிட்டார். தன் பலவீனத்திலெல்லாம் அவர் பலத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் சொல்லக்கூடிய செய்தி, ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பவர்கள் அவருக்குள் மகிமையடைவார்கள், அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இதோ இந்த அருமையான வேளையில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய கையில் நான் ஒரு சிறிய எழுதுகோள் என்று கொல்கத்தா நகர் புனிதை அன்னை தெரசா சொன்னிய அந்த வார்த்தைகளை நாம் மீண்டுமாய் நினைத்து பார்க்கிறோம். கடவுளின் கையில் நான் ஒரு சிறிய எழுதுகோள். கடவுள் நினைத்தா அதை எடுத்து எழுதுவார். அதை வேண்டானா ஒரு ஓரமாக வைப்பார். ஓரமாக வச்சுட்டாருன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடிடக்கூடாது. அவர் மீண்டும் நம்மை பயன்படுத்தும் முறை அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் எல்லோரையும், அவர் யாரை தொட விரும்புகிறாரோ, யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ, அவர்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஒவ்வொருவருடைய கடமை என்னென்னா, நாம் எதை கடவுள் செய்தாலும் அது அவருடைய நன்மைக்காகவே. அவர் என்னை உயிரையே எடுத்தாலும் அது ஆண்டவருடைய நன்மைக்காக என்று சொன்னால், உயிரை கொடுக்கவும் துணிந்த புனிதர்கள் அவர்கள் புனிதர்களாக மாறியது பின்னாடி தான். தூய ஆவிக்குரியது பிந்தையது என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். மனித இயல்புக்குரியது முந்தையது. அப்போ முந்தையதாக இருக்கிற மனித இயல்பை நீ ஆண்டவரிடத்தில் கொடுக்கிற போது பிந்தையதாக இருக்கிற ஆவிக்குரிய அபிஷேகத்தை அவர் நமக்குள்ளே வைத்து நம்மை விடுதலை செய்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். இதைத்தான் வந்து நம்மளுடைய அந்த முதல் வாசகத்திலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படி ஒவ்வொரு வாசகமும் வரப்போகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார், எந்த இனத்தில் அவர் வரப்போகிறார் என்பதை குறிக்கிறது. நீங்கள் இப்போ யார் பக்கம் நிற்க போகிறீங்க? இப்படி தலைமுறைகளை தாண்டி ஒரு அரசராக உயர்த்தப்பட்ட ஆண்டவருடைய தலைமுறை அட்டவணைக்குள்ளே நீங்களும் ஒரு பங்காளியாக இருக்க போறீங்களா? இல்லை, பாவத்தினுடைய அதிபதியாக இருக்கிற லூசிஃபருக்கு ஒரு வரலாறு உண்டு. லூசிஃபர் எப்படி உருவானான்? அவன் அதிபதியாய் வானத்தினுடைய அதிகாரங்களை எல்லாம் பெற்றிருந்த, வானத்தின் மீதும் பூமியின் மீதும் ஆண்டவரிடமிருந்து நிறைவான முழுமையான அதிகாரத்தை பெற்றிருந்த ஒரு பெரிய அடையாளம் லூசிஃபர். லூசிஃபர் என்று சொன்னால் மிகவும் அழகு வாய்ந்த அவர், அதை அவரை போல ஒரு அழகு இருந்ததில்லை என்று இதோ நம்ம உணர முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற அந்த லூசிஃபர் எப்படி அதை இழந்து போனான் என்று சொன்னால், கடவுளுக்கு இணையாக தன்னை வைத்துக்கொள்ள முயற்சித்த பொழுது அப்போ அவனுக்கென்று ஒரு சந்ததி உருவாகிறது, அவனுக்கென்று ஒரு உலகம், அவனுக்கென்று ஒரு வரலாறு, அவனுக்கென்று ஒரு ஜீனியாலஜி, ஒரு மரபு பட்டியல் கொடுக்க முடியும். இப்போ நம்மளுடைய சாய்ஸ் ரெண்டுக்கு நடுவில், ஆண்டவருடைய இந்த மீட்பு திட்டத்தினுடைய அந்த பட்டியலில் உன் பெயரை இடம் பிடிக்க நீர் ஆசைப்படுகிறாயா, அல்லது இந்த பிசாசினுடைய உலகத்தினுடைய பட்டியலுக்குள்ளே உன் பெயர் இடம்பெயர நீர் போராடி கொண்டிருக்கிறாயா? நம்முடைய போராட்டம் எதை சார்ந்ததா இருக்கிறது சிந்திக்க வேண்டும். அறிந்து கொண்ட பின் உடனே நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடனே அந்த நிலையை விட்டு வெளியில் ஓடி வந்து ஆண்டவருடைய பட்டியலுக்குள்ளே நம்ம வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு நம்மை மீண்டுமாய் நிலைநிறுத்தப் போகிறார். புதிய அரசு ஒன்று உருவாகப் போகிறது. கண்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற அரசியல், கண்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற அநீதியான சமூகம் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு புதிய சமூகம் ஒன்று உருவாகப் போகிறது. அது வார்த்தையில் தான் சொல்ல முடியும். சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் போய் என்ன செய்கிறாங்க, ஒரு சில நகரங்களை உருவாக்குகிறாங்க, அங்கே பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க, அங்கே வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு செய்தியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், நிறைய பேர் புக் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், நாம் அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஆண்டவர் வாக்களிக்கிற ஒரு நகரம், ஆண்டவர் வாக்களிக்கிற ஒரு விண்ணரசு, ஒரு அரசு என்பது அழியாத நிலைவாழ்வு கொண்டிருக்கிற ஒரு அரசு. அதை யாராலும் அழிக்க முடியாத ஒரு அரசுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு தான் இந்த உலகத்துக்குள்ளே இப்போ எக்ஸாமினேஷன் நடந்துகிட்ருக்குது. எல்லாத்துக்கும் ஆன்லைனில் நடக்குது. ஆன்லைனில் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆன்லைனில் ஆசிரிய பெருமக்கள் பயபக்தியாக எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பிள்ளைங்க அதை பயபக்தியாக பார்த்து பார்த்து கேள்வி எழுதி போடுறாங்க. ரெண்டு பேரும் தங்கள் வேலைகளை செய்கிறாங்க. எது உண்மை எது பொய் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு சிவனேன் என்று நம்ம பேசாமல் உட்கார்ந்துருக்கிறது ஒரு உலகம். பாருங்கள், இதெல்லாம் கடமை, இதெல்லாம் கடமை. இவர் செஞ்சிட்டாரு, அவர் இப்போ கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிட்டாரா சாரு, அனுப்பிச்சிட்டாரு, அவர் பாஸ் ஆகிட்டாரு. இவர் கொஸ்டின் பேப்பரை எழுதி அனுப்பிச்சிட்டாரா, இவரும் எழுதி அனுப்பிச்சிட்டாரு, இவரும் பாஸ் ஆகிட்டாரு. இப்போ பாருங்கள், இதில் உண்மை எது பொய் எது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாகி நிற்கிறது. சமூகம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் அரசியலுக்கு வந்துட்டாரா, அவர் வந்துட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து அரசியல் பதவியை தக்க வச்சு கொண்டார். இதை செய்தாரா அதை செய்தாரா அதையெல்லாம் தெரியல, ஆனால் பதவியை அவர் தக்க வைத்து கொள்கிறார். எதை வேண்டுமானாலும் செய்து தக்க வைத்து கொள்கிறார். இப்போ எது உண்மை, எளிய மக்கள் துன்பப்படுறாங்களே இது உண்மையா, அல்லது அவர் வந்து நல்லவர் என்று போஸ்டரில் பார்க்குறோமே இது உண்மையா, எது உண்மை, ரெண்டுமே நமக்கு புரியாத புதிராக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த சமூகத்தில் நீதியை குறித்து கூட சிந்திக்க முடியாத ஒரு நேரத்தில் போயிட்டுருக்குறோம் பாருங்களேன். இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் உன்னுடைய பேப்பர், உனக்கு கொடுக்குற, கடவுள் கொடுக்குற அந்த தேர்வுக்கான தாளை எப்படி எழுதி கொண்டு இருக்கிறாய்? வாழ்வு என்கிற இந்த தேர்வு தாளில் நீ பொறிக்கிற ஒவ்வொரு செயல்களும் அந்த தேர்வுக்கான பதில்களை உறுதி செய்கிறது. இதை ஆண்டவர் சரி செய்வார். ஆண்டவர் அதை திருத்தி அவர் மதிப்பெண்ணிட்டு அவரவருக்குரிய மதிப்பெண்ணை கொடுத்து விண்ணரசினுடைய அடையாளங்களாக நட்சத்திரங்களாக நம்மை ஜொலிக்க வைக்கப் போகிறார். யாரை? அவருடைய நீதியின்படி யாரெல்லாம் நின்றிருக்கிறாங்களோ அவர்கள் நிறைவாழ்வை பெறப்போகிறாங்க. இதோ இந்த ஒரு பெரிய சவாலோடு நாம் கடந்து செல்கிறோம். இன்றைக்கு வருகிற துன்பங்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்க வழி இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம வந்து பிரியாணி போடுறதுக்கு வழி இல்லை, எப்போவுமே நான் வெறும் கஞ்சியை காய்ச்சி ஊத்துறேன் அப்படின்னு உங்களுடைய என்னுடைய துன்பங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய துன்பங்கள் கடவுளுடைய மீட்பு திட்டத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு போய்விடக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு பிரியாணி கொடுக்குறேன்னு வாக்களிக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை 50 பவுனால் நிரப்புறேன்னு வாக்களிக்கலை. ஆண்டவர் வாக்களிக்காததையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கலன்னு நினைத்து கொண்டு ஆண்டவரை விட்டு வெளியே போகிற பிள்ளைகளாக இருந்து விடாமல், இதோ என் தேவ பிள்ளைகளே, இதோ குருவாய் குருவாயிட்டம்னா மோட்சத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு குருத்துவ வாழ்க்கையில் யாராவது நின்னா அவரு தான் நரகத்துக்கு முதல்ல போவார். அப்போ ஒரு குருவாக இருக்கிறவர், ஒரு சில சபைகளில் அவங்க கன்னியர்களாக இருக்கட்டும் குருக்களாக இருக்கட்டும், அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சபையினுடைய அதிகாரத்தை பிடித்து அந்த அதிகார பெருமையிலே நிலை நிற்க விரும்புகிறாங்க. தனக்கு இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு, இதோ எனக்கு இந்த பணிவாழ்வு எனக்கு கொடுக்கப்பட்ட 5 ஆண்டு 10 ஆண்டுகள் எனக்கு கொடுக்கப்பட்டது, இதை நான் நிறைவாக செய்தேன், இப்பொழுது இந்த வாய்ப்பை நான் பிறருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்க மனமில்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக அந்த அதிகாரத்தினுடைய ஆண்டவருடைய அதிகாரத்துக்குள்ளே போக முடியாது. பாருங்கள், ஏன்னா அவர்களிடத்துல பெருமைக்குரிய அடையாளம் இல்லை, வானத்தை போல உயர்ந்த மனசு இல்லை. அப்போ வானத்திலிருந்து பொழிகிற நீதியும் நேர்மையும் அவர்கள் சுவைக்க முடியாத ஒரு 8 கனியாக மாறப்போகிறது. எளியவர்களை மட்டும் நம்ம பேசுறதில்லை, அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளையும், இதோ ஆன்மீக தலைமைகளில் இருக்கிற ஆன்மீக தலைவர்களும் எல்லோருமே இந்த நீதிக்கு உட்பட்டவர்களாக மாறப்போகிற ஒரு வேதனையான நேரம் வரப்போகிறது. என் தேவ பிள்ளைகளே, இதோ இந்த பட்டியல் வெறும் பட்டியல் என்று பெயர்களை பார்த்து ஏமாந்து விடாது. இந்த பட்டியலுக்குள்ளே போறதுக்கு நீ சரியான அடையாளமாய் மாறி, இந்த பட்டியலில் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க, ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய திட்டத்திலே இணைத்து கொள்ள அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நான் எப்படிப்பட்ட அடையாளமாய் உள்ள போறேன்? ஆம் ஐ கோயிங் டு பிகம் அ நெகட்டிவ் பார்ட்? ஐ எம் கோயிங் டு பிளே த நெகட்டிவ் பார்ட் இன் திஸ் ஜீனியாலஜி? இந்த மீட்பு திட்டத்தில் நான் ஒரு கெட்ட ஒரு அடையாளமாய் இருக்க போகிறேனா, அல்லது லூசிஃபர் பிசாசினுடைய அடையாளமாய் நிற்க போகிறேனா, அல்லது மீட்பு திட்டத்தை நான் சரியாய் செய்து நிறைவாய் கடவுளுக்கு ஒப்படைக்க போகிறேனா? இந்த சவால்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அதைத்தான் நான் தேர்வு என்று சொல்லுகிறோம். வாழ்வு என்கிற அந்த பேப்பரில், அந்த காகிதத்தில் செயல்கள் என்கிற அந்த காரியத்தை நம்ம பொறித்து வைத்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு செயல்களும் பதிவு செய்யப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்கள் முதல் பெரிய செயல்கள் வரை எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. நீ மறைவாய் செய்யக்கூடிய காரியங்களும் அதில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த பதிவுகளை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. பதிவுகள் ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அது நிரந்தரமான ஒரு வெளிச்சத்திற்கு வருகிற போது நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், நமக்குரிய பங்கை கொடுப்பார். இதோ ஆண்டவருடைய வருகை சமீபத்தில் இருக்கிற கிறிஸ்மஸோடு நிறைவடைகிறது என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. மாறாக இதோ வரப்போகிற அடுத்த ஒரு வருகை, அது மிகவும் கொடுமையான, வேதனையான, பயங்கரமான ஒரு வருகையாக இருக்க போகிறது என்பதை மறந்து விடாமல் இந்த வருகையெல்லாம் அந்த வருகையை குறித்த தயாரிப்புக்காக எவர் ஒருவர் பயன்படுத்துகிறாரோ அவரே எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளோடு காத்திருந்த அறிவாளியான பெண்களுக்கு ஒப்பாவார்கள். இதோ மற்றவர்கள் எல்லாம் எண்ணெயை மறந்து, தன்னை மறந்து, தன்னுடைய இயல்பை மறந்து, கடவுள் எதற்காக இந்த உடலையும் இந்த அறிவையும் இந்த பொருள் ஆசிரியரையும் இந்த உலகத்தையும் நமக்கு கொடுத்தார் என்பதை மறந்து மயங்கி கிடக்கிற பிள்ளைகள், இதோ ஒரு நாள் மகனாகிய அந்த ஆண்டவர் இறங்கி வருவார். மணமகனாய் அவர் இறங்கி வருகிற பொழுது இதோ எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்று தட்டுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல போகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்களை எனக்கு யாரென்று தெரியாது. ஆமென்.